சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இவற்றிலிருந்து நிதி பற்றிய கவலை, பேய்கள் ஆவி பற்றிய பயம், மூட நம்பிக்கை, பாவம் மற்றும் வேதனை, மரண பயம், அநீதி மற்றும் உலகில் உள்ள ஏற்றத்தாழ்வு, சண்டை மற்றும் போர், வியாதி மற்றும் துன்பம். நிதி பற்றிய கவலையிலிருந்து விடுபடு. இதுதான் நாம் முதலாவதாக பார்க்க போகிற சத்தியம். நாம் மகிழ்ச்சியா இருப்பதற்கு பணம் உதவக்கூடும், ஆனால் அதிக கவலையும் மனவேதனையும் அடைய அதுவே காரணமாய் இருக்கிறது. நீ இறந்துவிட்டால் உன் பிள்ளைகளுக்கு அல்லது பெற்றோருக்கு என்ன ஆகும் என்று கவலைப்படுகிறாயா? தரமான கல்விக்காகும் செலவை குறித்தும் உன் குடும்பத்தாருக்கு தேவையான பிற காரியங்களுக்கு குறித்தும் கவலை கொள்கிறாயா? உன் அயலகத்தாரின் சாதனைகள், வெற்றிகள் மற்றும் நல்ல வாழ்க்கை குறித்து பொறாமை கொள்கிறாயா? நீ கலங்கி திகைத்து சமாதானம் மற்றிருக்கிறாயா? கடைசியில் நாம் எல்லோருமே தேவனை சேவிப்பதா அல்லது பணத்தை சேவிப்பதா என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அதாவது, நம் நம்பிக்கையை தேவன் மேல் வைக்கிறோமா அல்லது செல்வத்தின் மேல் நம்பிக்கையை வைக்கிறோமா என்று தீர்மானிக்க வேண்டியுள்ளது. நம் வாழ்க்கையில் எதற்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என தீர்மானிக்கிறோம். தேவனின் பதில்களை வேதாகமம் தருகிறது. உன் நம்பிக்கையை பணத்தின் மேல் அல்ல, தேவனில் வை. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று தேவன் சொல்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன், மனுஷர் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. எபிரேயர் 13:5-6. அடுத்ததாக 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பானவர்களின் சிந்தனையுள்ளவர்களாயிராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையை வையாமலும், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கையை வைக்கும்படி கட்டளையிடு. இயேசு கீழ்கண்டவாறு போதிக்கிறார். அதாவது மத்தேயு 6:24-34 பார்க்கலாம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருள்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூடுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நுறுக்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவிட்டால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயமல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தம்முடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். இயேசு உங்களோடு வாதிக்கிறார். மத்தேயு 16:26-27 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தியவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். தேவனை நம்புவதென்றால் பொறுப்புகளை அலட்சியம் செய்வது என்று அர்த்தம் அல்ல. 2 தெசலோனிக்கேயர் 3:10-12 ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சபை சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்ற திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோமே. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுங்கள். பெரிய பணக்காரனாகும் திட்டங்களை தவிர்த்து நேர்மையாய் உழையுங்கள். நீதிமொழிகள் 13:11 என்ன கூறுகிறது என்றால், வஞ்சனையா சேரின பொருள் குறைந்து போம், கை பார்த்தாய் சேர்க்கிறவனோ உறுதியடைவான். உங்கள் திராணிக்கேற்ப தாராளமாயிருங்கள். அது தேவன் பேரில் உங்களுக்கு இருக்கும் விசுவாசத்தை காட்டுகிறது. மார்க்கு 12:41-44 பார்க்கலாம். இயேசு எருசலேமில் உள்ள தேவாலயத்திற்கு போன போது நம் காணிக்கைகளை தேவன் எவ்விதம் பார்க்கிறார் என்று போதித்தார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவையோ வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசுகளை போட்டாள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை அழைத்து காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்றவர்கள் மற்ற எல்லாவர்களை பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லோரும் தங்கள் பரிபூர்ணத்தில் இருந்து எடுத்து போட்டார்கள். அவளோ தம் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள் என்றார். தேவன் மீதுள்ள அன்பை பிறர் மீது காட்டும் அன்பு மற்றும் தாராளமான செய்கையால் வெளிப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதற்காக நாம் 1 யோவான் 3:17 பார்க்கலாம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைத்தல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? இயேசுவை பின்பற்றுவதில் பயனுண்டா? சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அந்நியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினி வரும் என்று ரோமர் 2:7-8 கூறுகின்றன. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவனுக்கோ அவனுக்கு ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 2:9 இதில் மனித கற்பனைக்கு எட்டாத அளவிற்கு தேவன் அளிக்கும் பலன் எவ்வளவு என்று காட்டுகிறது. எழுதி எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது பேய்கள் ஆவிகள் பற்றி பயத்திலிருந்து விடுபடு. தூக்கம் இல்லாத இரவுகள் உண்டா? மறைத்து போனவர்கள் உயிரோடு இருப்பவர்களுக்கு காட்சி கொடுப்பதாக வினோதமான பயமுறுத்தும் கதைகளை கேட்டிருக்கிறாயா? வினோதமான அனுபவங்கள் உனக்கு இருந்திருக்கிறனவா? இயற்கையில் காணக்கூடிய அறிவியலால் சாட்சி தரக்கூடியமான வாழ்க்கையின் அடிப்படை உண்மைகளை இப்பகுதியில் பாருங்கள். காலம் காலமாக பல்வேறு கலாச்சாரங்கள் மூலம் எழுந்த வஞ்சிக்கும் நம்பிக்கையினின்று இந்த சத்தியங்கள் உங்களை விடுதலையாக்கும். தேவன் தரும் பதில்களை வேதாகமம் தருகிறது. முதலாவது, செத்தவர்களுக்காக தான் பேசுவதாக கூறிக்கொள்ளும் மனிதர்களிடம் செல்வது தவறு என்று தேவன் கூறுகிறார். இதை நாம் லேவியராகமம் 19:31 பார்க்கலாம். அஞ்சனம் பார்க்கிறவர்களை நாடி குறி சொல்லுகிறவர்களை தேடாதிருங்கள், அவர்களினாலே தீட்டுப்பட வேண்டாம், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இரண்டாவதாக, செத்தவர்களிடம் உதவி கேட்பது ஞானமற்ற செயல் என வேதாகமம் நமக்கு கூறுகிறது. இதை நாம் ஏசாயா 8:19 பார்க்கலாம். அவர்கள் உங்களை நோக்கி அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் முணுமுணும் என்று ஓதுகிற குறிக்காரர்களிடத்திலும் விசாரியுங்கள் என்று சொல்லும் போது ஜனங்கள் தன் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டியதல்லவோ? உயிருள்ளவர்களுக்காக செத்தவர்களிடத்தில் விசாரிக்கலாமோ? மூன்றாவதாக, செத்தவர்கள் உண்மையாகவே செத்து போனார்கள், அவர்கள் தீமையோ நன்மையோ உங்களுக்கு செய்ய முடியாது. இதை நாம் பிரசங்கி 9:3-6 பார்க்கலாம். எல்லோருக்கும் ஒரே விதமாய் சம்பவிக்கிறது சூரியனுக்கு கீழே நடக்கிறதெல்லாவற்றிலும் விசேஷித்த தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவர்களிடத்திற்கு போகிறார்கள். அதற்கு நீங்களாய் இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கையுண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மரிப்பதை அறிவார்கள், மரித்தவர்களோ ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை, அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒழிந்து போயிற்று. சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிறதொன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. அடுத்ததாக நம் பிரசங்கி 9:10 பார்க்கலாம். செய்யும்படி உன் கை நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் தித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. அடுத்ததாக, பாவம் மற்றும் வேதனையினின்று விடுதலை பெற்றிரு. இதை பற்றி நாம் பார்க்கலாம். உன் வேதனைகளுக்கெல்லாம் காரணம் நீ இந்த ஜென்மத்திலோ அல்லது முந்தைய ஜென்மத்திலோ செய்த பாவங்களே காரணம் என நம்புகிறாயா? தேவனுடைய தயவை பெறவும் உன் தீமைகளை மேற்கொள்ளவும் கடினமான பாவ நிவர்த்தி கடன் அல்லது செயல்கள் செய்வதில் தடுமாறி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாயா? ஏதேனும் தீமை உன்னை தொடருமோ என்ற பயத்தினால் உன் பக்தி மார்க்கம் கூறும் விதிகள் மற்றும் சடங்குகள் ஆகியவற்றை அனுசரிக்கிறாயா? மேற்கண்ட கேள்விகளில் ஏதேனும் ஒன்றில் நீ ஆம் என்று பதிலளித்திருந்தால் அஞ்சாமல் தைரியமாயிரு. இந்த எல்லா கவலைகளில் இருந்தும் விடுதலை பெறுவதற்கான ஒரே வாய்ப்பை வேதம் உனக்கு தருகிறது. மனித இனத்திற்கு கொடுக்கப்பட்ட தேவனின் தெய்வீக வார்த்தை பைபிள் என்று அழைக்கப்படுகிற வேதாகமம் உண்மையாகும். உண்மையாகவும் கருத்தோடும் தேவனை தேடும் யாவருக்கும் வேதாகமம் மகத்தான நம்பிக்கையை தருகிறது. வேதாகமம் வாழ்க்கையின் நடைமுறை பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது. எல்லா மனித தோல்விகள் மற்றும் பரிபக்குவமற்ற நிலையின் யதார்த்தத்தை ஒத்துக்கொள்கிறது. மிக முக்கியமாக அது காட்டுவது ஒரே மெய்யான எல்லாம் வல்ல தேவன் அன்பும் இரக்கமும் உள்ளவராக எந்த நபரின் பாவங்களையும் மன்னிக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாவமும் வேதனையும் இல்லாத ஒரு எதிர்காலத்தை குறித்து தெளிவானதும் உறுதியானதுமான ஒரு நம்பிக்கையை வேதம் அளிக்கிறது. ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இலவசமானதும் அற்புதமானதுமான ஒரு எதிர்காலத்தை வேதம் நம் முன் வைக்கிறது. தேவனின் எளிய எதிர்பார்ப்புகளை நமக்கு கற்பிக்கிறது. தேவனுடைய அன்பு மற்றும் இரக்கத்தினால் மட்டுமே நம்முடைய ரட்சிப்பு சாத்தியமாகிறது என காட்டுகிறது. நம் வாழ்க்கையில் முற்போக்கான மாற்றங்களை எப்படி ஏற்படுத்தி கொள்வது என்றும் பாவங்களின் மேல் எப்படி வெற்றி கொள்வது என்றும் அது நமக்கு கற்பிக்கிறது. பைபிள் என்று அழைக்கப்படுகிற வேதாகமத்தில் உள்ள எளிய சத்தியங்கள் வாக்கு தத்தங்களும் உன்னை விடுதலையாக்கி ஒரு புதிய ஆரம்பத்தையும் ஒரு மகத்தான எதிர்காலத்தையும் கொடுக்க கூடும். தேவனிடமிருந்து பதில்களை வேதாகமம் தருகிறது. வேதனையும் மரணமும் நம் எல்லோருக்குமே நிஜமானவை. ஆனால் தேவனுடைய வார்த்தை நம் நம்பிக்கை அளிக்கிறது. இதை நாம் 1 பேதுரு 1:24-25 பார்க்கலாம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்து கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. அடுத்ததாக ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அடுத்ததாக எபிரேயர் 5:8 பரிபூரணமான மனிதன் இயேசுவுக்கும் பாடுகளினுடைய கடந்து சென்றார். இதை அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5:8 கூறுகிறது. எல்லாரும் சமம், தேவன் பார்வையில் அனைவருமே குற்றவாளிகள். ஆனால் தேவன் மன்னிப்பை அருளுகிறார். இதை நாம் 1 யோவான் 1:8-10 பார்க்கலாம். நமக்கு பாவமில்லை என்பவன் நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நாம் பாவம் செய்யவில்லை என்று என்போமானால் நாம் அவரை பொய்யராக்கிறவர்களாயிருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. பாவ நிவர்த்திகரன் மற்றும் மனித முயற்சிகள் தேவனுடைய மன்னிப்பை சம்பாதித்துக் கொள்ள முடியாது. தேவனை நம்புகிறவர்களுக்கும் அவருடைய குமாரனை பின்பற்றுகிறவர்களுக்கும் தேவன் அருளும் இலவச ஈவு இது. இதை நாம் சங்கீதம் 103:8-14 பார்க்கலாம். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீரிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிகிறார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். அடுத்ததாக எபேசியர் 2:8-9 இதில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. நம்மை நம் பாவங்களில் நின்று திரும்பி நம்மை ரட்சிப்பதற்கு தேவன் ஒரு மாபெரும் விலைக்கிரியத்தை செலுத்துகிறார். யோவான் 3:16-18 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாயிராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. யோவான் 3:16-18 தேவன் தயத்தோடு மன்னிப்பதில்லை.